السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிக தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நற்பண்புகளும் கெட்ட குணங்களும் என்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால் பெருமை அடிக்க வேண்டாம். புரிஞ்சா? பெருமை இல்லாமல் அடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு வாழ்வது என்பது நற்பண்பு. பெருமை அடிப்பது என்பது கெட்ட குணம். நம்ம மார்க்கத்துல வந்து தன்னடக்கத்தோடு வாழ சொல்லுகிறதே தவிர நாம் என்ன செய்யக்கூடாது? பெருமை அடிக்க கூடாது என்று நம்ம மார்க்கம் வலியுறுத்தி பேசுகிறது. உதாரணமாக திருமறை குர்ஆன்ல சூரா லுக்மான் என்று சொல்லக்கூடிய 31வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு பல்வேறு உபதேசங்கள் செஞ்சாங்களா இல்லையா, அந்த பல்வேறு உபதேசங்கள்ல ஒரு உபதேசம் என்ன என்று சொன்னால் வலா துஸஈர் ஹத்தக லின்நாஸி வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர். மகனே, உன்னுடைய முகத்தை பெருமையின் காரணத்தால் மக்களை விட்டு நீ திருப்ப வேண்டாம். சரியா? பெருமையின் மூலமாக இவன் எல்லாம் நம்மள்கிட்ட பேசுறதா, இவன்கிட்ட போய் நம்ம போய் பேசுறதா என்று சொல்லி பெருமையின் காரணத்தால் உங்களுடைய முகத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், மக்களை விட்டும் திருப்ப வேண்டாம். வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, நீங்கள் பெருமையோடு இந்த பூமியில நடக்கவும் வேண்டாம். ஏன் என்று சொன்னால் இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர். எவன் பெருமை அடிக்கக்கூடியவனோ ஆணவக்காரனோ அப்படிப்பட்ட ஆணவக்காரர்களை அல்லாஹ் நிச்சயமாக நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப பெருமை அடிக்க கூடாது, பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்று. என்பது மாத்திரமல்லாமல் சூரா பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய 17வது அத்தியாயத்தின் 37வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, இந்த பூமியில் நீங்கள் பெருமையாக நடக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இன்னக லன் தஹ்ரிகல் அர்ல வலன் தபுலுகல் ஜிபால தூலா. சில பேர் பெருமையா நடக்கிறாங்கல்ல, அந்த பெருமை நடை என்பது நீங்கள் பூமியை பிளந்து விட முடியாது. அந்த பெருமை ஆணவம் நடக்கிறாங்கல்ல, அது அல்லாஹ் சொல்றான் லன் தஹ்ரிகல் அர்ல, கண்டிப்பாக நிச்சயமாக உங்களால் பூமியை பிளந்து விட முடியாது. வலன் தபுலுகள் ஜிபால சூலா, மலை அளவுக்கு நீங்கள் உயர்ந்து விடவும் முடியாது, மலை அளவுக்கு நீ உயரவும் முடியாது, பூமியை பிளக்கவும் முடியாது. உனக்கு ஏன் பெருமை, ஏன் பெருமையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப பெருமை என்பது மார்க்கத்தில் கூடாது, ஹராம் என்பதற்கு இந்த வசனங்கள் தெளிவான சான்று. என்பது மாத்திரமல்லாமல் இமா முஸ்லிம் அவர்கள் தன்னுடைய சஹீஹ் முஸ்லிமில 2620வது ஹதீஸா இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. அல்லாஹ் சொன்னதாக, அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சொல்லுவாங்க. என் அருமை சஹாபாக்களே, அல் கிப்ரியாவு ரிதாயி, பெருமை என்பது என்னுடைய ஆடை. பெருமை யாருக்குரியது? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரியது. பெருமை என்பது எனக்கே உரியது, என்னுடைய ஆடை. ஃபமன் யுனாஸிஉனி அஸ்ஸபுதுஹு, யார் என்னுடைய ஆடையை இழுக்கிறார்களோ, பிடுங்க முயற்சிக்கிறார்களோ, அவர்களை கண்டிப்பாக நான் என்ன செய்வேன், அதாபு செஞ்சே தீருவேன் என்று அல்லாஹ் அல்லாஹ் சொல்றதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. அப்ப பெருமைங்கிறது அல்லாஹ்க்கு மட்டும்தான் சொந்தங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் அதே இமா முஸ்லிம் அவர்களே தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 91வது ஹதீஸா இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. லா யதுஹுலுல் ஜன்னத மன் கானா ஃபீ கல்பிஹி மித்கால தர்ரத்தின் மின் கிபிரின், யாருடைய இதயத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர்களால் சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனேயுமே சஹாபாக்கள் கேள்வி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க அழகான ஆடைகள் உடுத்துவது, அழகான செருப்புகள் போடுவதும் பெருமையாக இருக்கிறதா, அதுவும் பெருமையில வந்து அடங்கிருமா என்று கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்க, அழகான ஆடைகளை உடுத்துவதோ அழகான செருப்புகள் போடுவதோ என்ன இல்ல, பெருமை இல்லை. ஏன் என்று சொன்னால், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான். மாறாக பெருமை என்றால் என்ன என்று சொன்னால், இரண்டுதான் பெருமை. ஒன்னு பத்தருல் ஹக், உண்மையை ஏற்க மறுப்பது. உண்மையை இவன் சொல்லி நம்ம கேட்கிறதா, இவன் சொல்லி நம்ம ஏத்துக்கிறதா அப்படின்னு உண்மையை ஏற்க மறுப்பதும், கம்துன்னாஸ் மக்களை தம்மை விட கீழாக நினைப்பதும் பெருமையாக இருக்கிறது. நான் தான் உயர்ந்தவன், இவெல்லாம் எனக்கு நிகர் கிடையாது, என்னை விட கீழே என்று நினைப்பதும், உண்மையை ஏற்க மறுப்பதும் எதுவாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சஹாபைக்கு சொல்றாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அதனால தான் உங்களுக்கு தெரியும், ஹஜ் பண்றோம்ல, இந்த ஹஜ்ஜில அரபாவுக்கு கண்டிப்பா போயாவணும், அப்படிதானே? ஒரு ஹாஜி அரபாவுக்கு போகாட்டி ஹஜ் செல்லுமா? ஹஜ் செல்லாது. ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லுவாங்க, அல் ஹஜ்ஜு அரபா, ஹஜ்ஜி என்றாலே அரபாதான், ஹஜ்ஜி என்றாலே அரபாவில் தங்குவதுதான் என்று சொன்னதாக ஹதீஸ் பேசுகிறது. ஏன் இப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, பெருமைக்கு அந்த மக்கள் வந்து பெருமை அடித்தாங்க. எந்த மக்கள் பெருமை அடித்தாங்க? மக்காவுடைய காவிர்களில் குறைசிய மக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் அரபா என்பது வந்து ஹரம் கிடையாது, காபத்துல்லா வந்து புனித பூமி, சஃபா மர்வா என்ன புனித பூமி, மினா என்ன புனித பூமி, முஸ்தலிஃபா என்ன புனிதம். அரபா என்பது புனிதமா புனிதம் இல்லையா? அரபா என்பது புனித பூமி அல்ல. நீங்க போய் பார்த்தீங்களா, முஸ்தலிஃபா போறிய பத்தியெல்லாம் போய் பார்த்தீங்களாக்கு, ஏறக்குறைய ஒரு அரபாவுக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே போர்டு போட்டிருப்பாங்க, நிகாயத்துல் ஹரம், ஹரம் எல்லையுடைய முடிவு என்று போட்டிருப்பாங்க. அதை தாண்டி 2 கிலோமீட்டர் போனாதான் என்ன வரும், விதாயத்துல் அரபா, அரபாவுடைய எல்லை ஆரம்பம் என்று வரும். அப்ப காபத்துல்லா ஹரம் புனித பூமி, சஃபா மர்வா புனித பூமி, மினா புனித பூமி, முஸ்தலிஃபா புனித பூமி, அரபா என்ன இல்ல புனித பூமி இல்லை. அப்ப மக்காவுடைய அந்த காவிர்கள் குறைசிய மக்கள் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவங்களும் ஹஜ்ஜி பண்ணுவாங்க. அவங்களும் ஹஜ்ஜி பண்ணும்போது, நாங்கள்லாம் வந்து குறைசியர்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள், நாங்கள் கண்ணியமிக்கவர்கள், நாங்கள்லாம் வந்து அரபாவுக்கு வரமாட்டோம். ஏன் வரமாட்டோம்? அரபா என்பது ஹரமில் இல்லை, புனித பூமியில் இல்லை, நாங்கள் உயர்ந்தவர்கள், அதை விட்டு வெளியே போக கூடாது, நீங்க எல்லாம் சாதாரண தாழ்ந்தவர்கள், நீங்க வந்து அரபாவுக்கு போங்க என்று அந்த மக்கள் சொன்னார்கள். அப்படி சொன்னனால அந்த குறைசிய மக்கள் மட்டும் முஸ்தலிஃபாவுக்கு எங்கிருந்து வருவாங்க சொன்னா, எங்கிருந்து வருவாங்க, மினாவிலிருந்து அரபாவுக்கு போகாம அந்த குறைசிய மக்கள் மட்டும் மினாவுலேருந்து முஸ்தலிஃபாவுக்கு வருவாங்க. பாக்கி எல்லா ஹாஜிகளும் முஸ்தலிஃபாவுக்கு எங்கிருந்து வருவாங்க, அரபாவிலிருந்து வருவார்கள். புரியுது சார்? அப்படி அந்த மக்கள், அந்த குறைசிய மக்கள் மட்டும் நாங்க அரபாவுக்கு வரமாட்டோம், அது புனித பூமி இல்லை என்று சொன்னாங்களா இல்லையா? அதுக்கு பதிலாகத்தான் சூரத்துல் பக்கராவுடைய 198வது ஆயத்தை அல்லாஹ் இறக்குவான், ஃபைதா அஃலுதும் மின் அரஃபாத்தின் ஃபதுகுருல்லாஹ இந்தல் மஷாரில் ஹராம், நீங்கள் ஃபைதா அஃலுதும் மின் அரஃபாத்தின், அரஃபாவை நீங்கள் முடித்து விட்டால் அரஃபாவிலிருந்து நீங்கள் முஸ்தலிஃபாவிற்கு செல்லுங்கள். மினாவிலிருந்து போக கூடாது, எங்கிருந்து போவனே, அரஃபாவிலிருந்து முஸ்தலி மஷாருல் ஹராம் என்று சொன்னால் முஸ்தலிஃபா, மஷாருல் ஹராம்டா என்ன முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவுல பள்ளிவாசலுக்கு பத்தியெல்லாம், அந்த பள்ளிவாசலுக்கு பேரு என்ன, மஷாருல் ஹராம். புரியுதா? அல்லாஹ் வச்ச பேரு, அல்லாஹ் வச்ச பேரு. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்கள் முஸ்தலிஃபாவிற்கு எங்கிருந்து வர வேண்டும் என்று சொன்னால், எங்கிருந்து வரணே, அரபாவிலிருந்து வர வேண்டுமே தவிர, மினாவிலிருந்து நீங்கள் முஸ்தலிஃபாவுக்கு சென்றால் உங்க ஹஜ்ஜி செல்லாது, அரபாவுக்கு கண்டிப்பா நீங்க போகணும் அப்படின்னு இந்த ஆயத்து வந்த பிறகுதான் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரபா, ஹஜ்ஜி என்றாலே அரபா தான், அரபாவில் தங்குவதுதான் சொன்னதா ஹதீஸ் இருக்குது. அப்ப அந்த மக்கள் பெருமை அடித்தாங்கல்ல, அந்த பெருமைக்கு சாவு மடிதான் அரபாவிற்கு ஹாஜிகள் செல்வது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுல வந்து பெருமை வர்றதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. சில பேரை பார்த்தீங்களாக்கே பிறப்பால் பெருமை அடிப்பாங்க, சில பேர் அழக வச்சு என்ன செய்வாங்க பெருமை அடிப்பாங்க, சில பேர் காசு பணங்களை வச்சு பெருமை அடிப்பாங்க, சில பேர் செல்வாக்களை வச்சு பெருமை அடிப்பாங்க, சில பேர் சக்தியை வச்சு பெருமை அடிப்பாங்க. அப்ப எந்த வகையிலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பெருமை அடிக்க கூடாது என்று இஸ்லாம் பேசுகிறது. உதாரணமாக பிறப்பால் பெருமை அடிக்கிறாங்கல்ல, இது முதல்ல பெருமை பிறப்பால் யார் அடிச்சதுன்னு சொன்னா, யார் அடிச்சது, இபிலீஸ் அடித்தான். முதல் பெருமை யாருக்கு வந்தது என்று சொன்னால், யாருக்கு வந்துச்சு, பிறப்பால் இபிலீஸ் வந்து பெருமை அடித்தான். இபிலீஸ் பெருமை அடித்தனால தான் சொர்க்கத்திலிருந்து அவன் தூக்கி வீசப்பட்டான், கீழே இறக்கப்பட்டிருக்கிறான் என்றெல்லாம் குர்ஆன் சுன்னா பேசுகிறது. உதாரணமாக சூரத்துல் ஆராஃப் ஏழாவது சூராவுடைய 12வது ஆயத்தை அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் எல்லாம் இந்த ஆதமுக்கு என்ன செய்யுங்க, சஜதா செய்யுங்கள் சொன்னான்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதமுக்கு, என்ன செஞ்சான், நீங்கள் எல்லாம் சஜதா செய்யுங்கள் என்று சொன்னான். அப்படி செய்யும் போது எல்லோரும் சஜதா செய்தார்கள். யாரை தவிர, இபிலீஸை தவிர. இபிலீஸ் ஏன் சஜதா செய்யவில்லை என்று சொன்னால், அவன் அல்லாஹ்ட கேள்வி கேட்டானா, அஸ்ஜுது லிமன் ஹலக்தீனா, அல்லாஹ்வே மண்ணால் படைக்கப்பட்டவனுக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் சஜதா செய்வதா, புரிஞ்சா, சஜதா செய்ய மறுத்தா பாருங்க, சஜதா செய்ய மறுத்ததுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஆதமோ மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் யாரு, நெருப்பால் படைக்கப்பட்டவன், நெருப்பால் படைக்கப்பட்ட நான் உயர்ந்தவனாக இருக்கிறேன், மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் தாழ்ந்தவராக இருக்கிறார், எனவே நான் அவருக்கு என்ன செய்ய மாட்டேன், சஜதா செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவன் சொன்னான், நான் யாரை விட சிறந்தவனாக இருக்கிறேன், ஆதமை விட நான் சிறந்தவன், எனக்கு தான் அவர் வந்து பண்ணுமே தவிர அவருக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிறப்பால் பெருமை அடித்தானா இல்லையா. அப்பதான் அல்லாஹ் சொன்னார், நீ இந்த சொர்க்கத்தில் என்ன செய்துவிடு, வெளியேறிவிடு, வந்த காரணத்தால் பெருமை வந்துவிட்ட காரணத்தால் இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியேறிவிடு, இன்னக மின சாகிரீன் சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் ஒருவனாக நீ ஆகிவிட்டாய் என்று அல்லாஹ் சொன்னதாக குர்ஆன் பேசுகிறது. அப்ப பிறப்பாலும் பெருமை அடிக்க கூடாது. சில பேருக்கு பார்த்தீங்களாக்கே பணம் என்ன செய்யும், யாருக்கு இறையச்சம் இருக்கிறதோ அவர்களுக்கு பணம் என்பது சோதனையாக நினைப்பான். இதை வந்து அல்லாஹ் சோதிக்கிறான், கொடுத்து என்ன செய்யறான், இந்த பணத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான், இந்த சொத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான் என்று யார் யோசிப்பாங்கன்னு சொன்னா, யார் யோசிப்பாங்க, யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்குதோ அவங்க யோசிப்பாங்க, யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ அவங்க என்ன செய்வாங்க, அதை பெருமைக்குரிய காரணமாக ஆக்கி விடுவார்கள். அப்ப சொத்து சுகம் என்பது, காசு பணம் என்பது, செல்வம் செல்வாக்கு என்பது எதை உருவாக்குகிறது, பல பேருக்கு பெருமையை உருவாக்குகிறது. இதை பற்றியும் நீங்கள் பணத்தை கொண்டு பெருமை அடிக்க வேண்டாம், குர்ஆனை பேசுகிறது. நீங்கள் குர்ஆனை படித்து பாருங்கள், சூரத்துல் கசஸ் என்று சொல்லக்கூடிய 28வது அத்தியாயத்தின் 76வது வசனத்துல பேசுறான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருத்தனுக்கு பெரிய செல்வத்தை கொடுத்தான், அவன் நல்லவன் கூட இல்ல ரொம்ப கெட்டவன், ரொம்ப கெட்டவனுக்கு பெரிய செல்வத்தை கொடுத்தான், யாரு, காரூன், காரூன் என்ற ஒருவன், மூசா நபி காலத்தில் வாழ்ந்த ஒருவன், மூசா நபி காலத்தில் வாழ்ந்த ஒருவன், ஃபிரௌனுடைய தோஸ்து, ஃபிரௌனுக்கு யாரு தோஸ்து, பேர் என்ன, காரூன். அந்த காரூனுக்கு எக்கச்சக்கமான செல்வங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவனுடைய செல்வத்தை பற்றி அல்லாஹ்வே இந்த வசனத்திலே பேசுகிறான், அவனுக்கு இருக்கக்கூடிய செல்வம் இருக்கிறதே அந்த செல்வத்தை எல்லாம் பீரோ பீரோ உள்ள அடிக்கி அடிக்கி வச்சு அந்த சாவிகள் இருக்கு பத்தியெல்லாம், அந்த சாவிகளை பலமிக்க ஒட்டகங்கூட்டம் கஷ்டப்பட்டு சுமக்கேன், சொத்தை இல்ல சொத்து வச்சுக்கிற சாவிய, சொத்து வச்சுக்கிற சாவிய மட்டும் ஒட்டக கூட்டம் என்ன செய்யுமா, அப்படி கஷ்டப்பட்டு சுமக்கேன், அந்த அளவுக்கு செல்வத்தை அவனுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்படின்னு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தவனையுமே அவனுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்ல பத்தியலா, அல்லாஹ்வுடைய பயம் இல்ல பத்தியலா, இது அல்லாஹ்வுடைய சோதனை அப்படின்னு யோசிக்காம அவன் நினைச்சா, இது நான் தான், என்னுடைய உழைப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய சொத்து என்று தப்பு கணக்கு போட ஆரம்பித்தான். போட ஆரம்பித்து அப்படியே ஒட்டக கூட்டம் போகுது, ஒட்டக கூட்டத்துக்கு மேல என்ன இருக்குது, சாவிகள், சாவிகள் இருக்கிறது, மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, மக்கள் எல்லாம் பார்த்து விட்டு ஏங்கினார்கள். யாலைத்தலனா மிசலமா ஊத்திய காரூன், மக்கள் எல்லாம் சொன்னார்கள் காரூனுக்கு கொடுக்கப்பட்ட சொத்தை போன்று செல்வத்தை போன்று அல்லாஹ் நமக்கும் தந்திருந்தால் என்று சொன்னார்கள். அப்படி எல்லாம் அந்த ஆணவத்தை காட்டிவிட்டு பகல் நேரத்துல அந்த ஆணவத்தை காட்டிவிட்டு என்ன பண்ணிடுறான், படுத்து தூங்கிறான். படுத்து தூங்கும் போது அதே நைட்டில் அல்லாஹ் என்ன செய்தான் என்று சொன்னால், ஏற்பட்டுவிட்டுகம்பத்தால் பூமியில் அவனை என்ன செஞ்சோம், உள்ள இழுத்தோம். அவனை மாத்திரம் அல்ல, வபிதாரிகில் அருள், அவனுடைய தார், அவனுடைய மாளிகை இருந்துச்சு, மாளிகையை சேர்த்து என்ன பண்ணிட்டோம், பூமிக்குள்ள இழுத்துட்டோம் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அவ பணத்தை வச்சு பெருமை அடிக்கிறான்ல, பெருமை அடி காரூனுக்கு இல்லாத செல்வமா, அவன்கிட்ட இல்லாத சொத்தா பெருமை அடித்தான், அவன் என்ன பண்ண அல்லாஹ் அழிச்சுட்டான் என்று குர்ஆன் பேசுகிறதே. அப்ப எதை வைத்தும் சில பேருக்கு இல்மை வச்சு பெருமை இருக்கும், சில பேருக்கு என்ன கல்வியை வச்சு பெருமை இருக்கேன், சில பேருக்கு பேச்சாற்றலை வச்சு பெருமை இருக்கேன், சில பேருக்கு கூட்டத்தை வச்சு பெருமை இருக்கேன். எதை வைத்தும் பெருமை அடிக்க கூடாது. பெருமை என்பது யாருக்கு உரியது, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரியது என்று நம்ம நம்பனே. அதனால தான் சஹாபாக்கள் எல்லாம் பெருமை இல்லாமல் அடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு இருந்தாங்க என்ற வரலாறுகள் பேசுகின்றன. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பாலஸ்தீனத்துக்கு வெற்றிக்காக போனாங்கல்ல, அந்த வெற்றியுடைய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போனாங்கல்ல, அவ என்ன பண்ணாங்க, ஒரு ஒட்டக ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் மாறி மாறி என்ன பண்றாங்க, சவாரி பண்ணி கொண்டு போகிறார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கீழே ஒட்டகத்துடைய கைத்தை பிடிச்சிக்கிடுவாங்க. அவர் வேலைக்கு வந்தார்ல, ஹெல்ப் பண்ண வந்தார்ல, அவர் என்ன செய்வாரு, மேல வருவாரு, மாறி மாறி சவாரி பண்றாங்க. ஏறக்குறைய பாலஸ்தீனத்துக்கு பக்கத்துல போயிட்டாங்க. அப்படி போன உடனேயுமே அன்றைய தளபதியாக இருந்த அபு உபைதாவின் தர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவை வரவேற்கிறதுக்காக பலஸ்தீனத்தை விட்டு வெளியே வருவாங்க. கலீஃபா வர்றாங்கல்ல, வரவேற்கிறமில்ல, அதனால பலஸ்தீனத்தை விட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்து பார்த்தா மேல இருக்கிறது யாரு, அந்த வேலைக்காரர் இருப்பாரு. கலீஃபா என்ன செய்வாங்க, கீழே அந்த கைத்தை பிடிச்சிட்டு வருவாங்க. அதை பார்த்து அபு உபைதா பின் தர்ராஹ் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அந்த தளபதி சொன்னாங்க, யா அமீரல் முஃமினீன் இன்ன இலாம ஷாமி யஹ்ருஜூன இலைக, அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த பாலஸ்தீனத்துடைய தலைவர்கள் எல்லாம் உங்களை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், ஆனா நீங்க இப்படி வர்றீங்களே, வலா நுஹிப்பு அன் யரவுக அலா ஹாதிஹில் ஹாலா, இந்த நிலையில் நாங்கள் உங்களை பார்க்க விரும்பவில்லை, இந்த நிலையில் நாங்கள் உங்களை பார்க்க விரும்பவில்லை, அதனால் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்க மேல ஏறுங்க, அவர் என்ன செய்யுங்க, கீழே இறக்கி விடுங்க என்று சஹாபாக்கள் தளபதிகள் எல்லாம் சொன்னார்கள். சொன்னால் கலீஃபா சொல்லுவாங்க, இன்னமா அஸ்னல்லாஹு பில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு இஸ்ஸத்தை தந்திருக்கிறான். எதை கொண்டு, இஸ்லாத்தை கொண்டு, இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை கொடுத்துக்கிறான். மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்று வரலாறு பேசுகிறது. அப்ப இவ்வளவு பெரிய கலீஃபா எவ்வளவு அடக்கத்தோடு இருந்தாங்கிறதுக்கு இந்த வரலாறு வந்து அழகான ஆதாரம். அதனால ஒருவேளை ஒருவருக்கு பெருமை வந்து விட்டால், என்ன மனசுக்குள்ள பெருமை வருமா இல்லையா, ஒருவேளை மனசுக்குள்ள பெருமை வந்து விட்டால் நம்ம சொல்ல வேண்டிய துவா என்ன என்று சொன்னால், என்ன துவா சொல்லணும், அவுது குர்ஆன் வருது, குர்ஆன்ல சூரத்துல் முஃமின் 40வது சூராவுல 56வது 6வது ஆயத்து, உங்களுடைய உள்ளத்தில் பெருமை வந்து விட்டால் நீங்கள் ஓத வேண்டிய துவா, ஃபஸ்தஈது பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்கள், உதவி தேடுங்கள், பாதுகாப்பு தேடுங்கள், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. அப்ப பெருமை என்கிற இந்த எண்ணம் வந்துவிட்டால் முதல்ல அவுது சொல்லணும், ரெண்டாவது நமக்கு இந்த நேமத்துகளை அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், சுக்குரு பண்ணணும், நன்றி சொல்லணும், ரெண்டாவதாக. மூன்றாவதாக என்ன என்று சொன்னால், நம்ம கீழே ஒரு துவா எழுதி போட்டுக்கிறோம்ல, இமாம் புகாரி சஹீஹுல் புகாரில 817வது ஹதீஸ போட்டிருக்கிறார்கள்ல, என்ன ஹதீஸ், சுபஹானகல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹு மக்ஃபிரலி, அல்லாஹ்வே எங்கள் ரப்பே நீ பரிசுத்தமானவன், உன்னுடைய பரிசுத்த தன்மைகளை கொண்டு நான் உன்னை புகழ்ந்த வண்ணமாக இருக்கிறேன், அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடுவாயாக அப்படின்னு பெருமை ஏற்பட்டு விட்டால் மனசுக்குள்ள வந்துட்டா என்ன செய்யணும், இதை ஓதுங்க, ஏன் இதை ரசூல்லா சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லுவான்ல இதாஜா ரசூல்லா சூரா, அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வந்துவிட்டால் நீங்க மக்களை பார்ப்பீங்க, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வருவாங்க, இருக்குதா இல்லையா? அப்படி வருகிற போது உங்களுக்கு வந்து நம்முடைய 23 வருஷத்துடைய தியாகம், நம்ம சேவை, நம்மளுடைய சேவையின் மூலமாக கூட்டம் கூட்டமா மக்களை இஸ்லாத்துக்கு வர்றாங்க என்கிற நான்கு என்கிற பெருமை வந்து விடாமல் என்ன செய்யுங்க, சுபஹானக அல்லாஹும்மா, அல்லாஹவே நீ பரிசுத்தமானவன், ரப்பனா வபிஹம்திக, எங்கள் ரப்பே உன்னுடைய புகழை கொண்டு நான் உன்னை புகழ்ந்த வண்ணமாக இருக்கிறேன், அல்லாஹு மகசிரிலி, இந்த பெருமை வந்து விட்டதா இல்லையா இந்த மனசுக்குள்ள, அல்லாஹு மகசிரிலி, அல்லாஹ் என்ன செய்வாயாக, என்னை மன்னித்து விடுவாயாக என்று துவா கேட்குமாறு அல்லாஹ் ரசூலுல்லா சொல்றாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, பெருமை என்பது அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் சொன்ன, எந்த வகையில் செல்வமோ செல்வாக்கோ அழகோ எந்த வகையில நமக்கு அல்லாஹ் அதிகமா கொடுத்திருந்தாலே அல்லாஹுக்கு சுக்குரு பண்ணிட்டு தன்னடக்கத்தோடு வாழணுமே தவிர ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, பெருமை அடிக்க கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகனாலே செல்ல எப்படி தன்னடக்கத்தோடு வாழ்ந்தாங்களோ, சஹாபாக்கள் எப்படி தன்னடக்கத்தோடு வாழ்ந்தாங்களோ அதுபோன்று பெருமை இல்லாமல் தன்னடக்கத்தோடு வாழக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.